கண் விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர்மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சை விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து நமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் நற்சிந்தனைகளை செவிமடுக்கின்ற இந்த பொழுதிலே உங்களுடன் ஆனந்தமாக இணைந்து கொண்டு பிறப்பால் அனைவரும் சமம் என்றும் அவர்கள் புரிகின்ற தொழில்தான் வேறுபாடு உடையதாக விளங்குகிறது என்பதனை வேதங்களும் வள்ளுவரும் கூறுவது யாதென்று கேட்டு சிந்திக்கலாம் பாருங்கள். பிறப்பினால் அனைவரும் சமம் என்று உலகின் மூத்த மற்றும் முன்னோடி வேதமான இருக்கு வேதம் சொல்கிறது. வேதத்தில் புருஷ சூக்தத்தில் வரும் சுலோகம் பிராமணஸ்ய முகமாஷித் என்று ஆரம்பிக்கும் சுலோகத்தில் கூறப்பட்ட விடயங்கள் சிறப்பும் ஆழமும் மிக்க கருத்து கொண்டவை. இதை விடுத்து பிராமணன் தலையில் பிறந்தான், சத்திரியன் தோளில் பிறந்தான், வைசியன் தொடையில் பிறந்தான், சூத்திரன் பாதத்தில் பிறந்தான் என்று கருத்தை தெளிவுபடுத்தி வழங்கும் மரபு இன்று வரை தொடர்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், வேதம் ஓதும் பிராமணன் முகலட்சணத்தோடு விளங்க வேண்டும். மேலும் வாயினால் நல்லாசி வழங்கவும் நல் உபதேசம் செய்யவும் நல் மந்திரங்களை உச்சாரணம் செய்யவும் பிராமணனுக்கு முகபலம் தேவை. சத்திரியன் என்று கூறப்படும் அரச பரம்பரையில் உதித்தவர்கள் வாள்கொண்டு எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றவும் வறியவர்களுக்கு கொடையளித்து ஆதரிக்கவும் தோள்களும் கரங்களும் பலம் கொண்டவையாக அவர்களிடம் இருக்க வேண்டும். வைசியர்கள் என்று கூறப்படும் வாணிபம் செய்பவர்கள் எப்போதும் உட்கார்ந்த நிலையில் வியாபாரம் செய்யவும் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் இடுப்பும் தொடைப்பகுதியும் பலம் கொண்டதாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். சூத்திரர்கள் எனப்படும் ஏனைய அனைத்து தொழில் புரிவோரும் முற்காலங்களில் சிறப்பாக உழவு தொழில் சார்ந்து இருந்தமையினால் உழவு தொழிலில் ஈடுபடவும் பயிரிடவும் விவசாயத்தை பராமரிக்கவும் கால்கள் அவர்களிடம் பலமுடையதாக விளங்க வேண்டும். மேலே கூறப்பட்ட ருக்வேதத்தின் புருஷ சூக்தத்தில் ஜாதி என்ற சொல்லும் பிறப்பு என்ற சொல்லும் எங்கும் இடம்பெறவில்லை. பிறப்பால் வர்ணங்கள் இல்லை என்பதை மனு தர்மமும் சொல்கிறது. திருவள்ளுவர் அழகாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று இரண்டு வரிகளில் ஒருவருடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், செய்யும் தொழில்தான் ஒருவரை அடையாளம் காண உதவுகிறது என்று கூறுகிறார். எனவே மனிதர்களாக பிறவியெடுத்த நாம் நல்ல விடயங்களை நாளும் இயற்றி பிறப்படுத்த பயனை அடைவோமாக. நன்றி, வணக்கம்.
தீபாவளி விழா கொண்டாட்டம் பற்றிய அறிவித்தல். எதிர்வரும் நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் பிற்பகல் 2 வரை 145 சர்ச் வீதியில் அமைந்துள்ள திருமுருகன் கோவில் மண்டபத்தில் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையால் வெகு விமரிசையாக தீபாவளி கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் பகல் 10:30 மாணவர்கள் பாட்டு இசைக்கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் கோவில் வெளிவீதியில் பின்புறமாக பல சுவையான சாப்பாட்டு கடைகளும் இதே நேரத்தில் திறக்கப்பட்டு உடனுக்குடன் சுட சுட சமைக்கப்பட்ட ருசியான உணவுகள் விற்கப்பட இருக்கின்றது. தோசை, மசாலா தோசை, இட்லி, வடையுடன் சம்பல், பூரி மற்றும் மரக்கரை கொத்ரொட்டி, பாலப்பம், ரோல்ஸ், பட்டிஸ் போன்ற சிற்றுண்டிகள், முறுக்கு போன்ற பல வகைகள் மற்றும் மலேசியன் உணவு வகைகளும் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றது. எனவே அன்றைய தினம் நடைபெறும் தீபாவளி கொண்டாட்ட கலை நிகழ்ச்சிகளை ரசித்து விற்கப்படும் சுவையான உணவுகளை ருசித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்விற்கான பிரவேசம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபை.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
அக்டோபர் 22 தேதி கந்த சஷ்டி முதல் நாள் ஆரம்பம். தொடர்ந்து 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அதாவது 22, 23, 24, 25, 26, 27 ஆகிய இந்த 6 நாட்களும் மாலை 6 மணிக்கு கந்த சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். அதாவது அக்டோபர் 27 தேதி கடைசி நாள் திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு சூரன் போர். எனவே அடியார்கள் அனைவரையும் இன்று நடைபெறும் இந்த சூரன் போர் விசேட பூஜை அபிஷேகங்களில் கலந்து இறையருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 28 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு பாரணை பூஜை என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே அடியார்கள் அனைவரையும் அன்று காலை 7 மணிக்கு நடைபெறும் பாரணை பூஜையில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் அதாவது அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருக்கல்யாணம். எனவே அடியார்கள் அனைவரையும் அன்றைய மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நவம்பர் மாத விசேட பூஜைகள் பற்றி அறிவித்தல்கள். எதிர்வரும் நவம்பர் 1 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 3 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 5 தேதி புதன்கிழமை ஐப்பசி பௌர்ணமி அதாவது பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 6 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 6 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 8 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 8 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 10 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 10 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 12 தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 17 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 20 தேதி வியாழக்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் நவம்பர் 24 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 24 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 26 தேதி புதன்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 26 தேதி புதன்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது கந்த சஷ்டி சிறப்பு நிகழ்ச்சி. சஷ்டி விரதம் ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின்பு, அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து 6 சஷ்டி திதி வரையான 6 நோக்கப்படுகின்றது. இது முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பு தினமாகும். அறியாமை என்னும் அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற பரம்பொருளின் முக்தி பேரருளை அடைவதற்காக சைவப் பெருமக்களால் அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் தலையாயது கந்த சஷ்டி விரதம். முருகனுக்குரிய விரதங்கள் 3, அவையாவன வெள்ளிக்கிழமை, கார்த்திகை, கந்த சஷ்டி விரதமாகும். வல்வினை நீக்கி வரம்பினை போக்கி செல்வமும் செல்வாக்கும் தந்து அழகும் அறிவும் தந்திடும் வள்ளி மணாளனை வடிவேலனை வழிபடும் விரதங்களில் மிகவும் சிறந்தது இந்த கந்த சஷ்டி விரதமாகும். அனாதியாகவே செம்பில் களிம்பு போன்று ஆன்மாக்கள் ஆணவ மலத்தால் பீடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆன்மாக்கள் இந்த பூவுலகில் பிறந்ததன் நோக்கம் சகல இன்பங்களையும் அறவழியில் அனுபவித்து இறுதியில் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலையில் இறைவனுடன் இரண்டறக் கலந்ததற்கே ஆகும். எனவே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தமது கண்ம வினைகளை மிக விரைவில் அறுத்து ஆன்மாக்களின் இறுதி லட்சியமாகிய மோட்சத்தினை இலகுவில் அடையலாம் என்பது ஐதீகம். ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமன்றி 6 எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பிலாற்றல் தன் வயமுடைமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய தேவகுணங்களை நிலைநாட்டுவதால் ஒப்பரும் விரதம் என கந்த சஷ்டி விரத மகிமை பற்றி கந்த புராணம் மிகவும் சிறப்பாக புகழ்ந்து பேசுகின்றது. இவ்விரதம் எல்லா முருகன் ஆலயங்களிலும் அதி விசேட அபிஷேக ஆராதனைகள் பூசைகள் நிறைந்த பக்தியான விரதமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. அத்தோடு சூரன்போர் காட்சியும் மிக சிறப்பாக நிகழ்வு பெறுகின்றது. முருகன் ஆலயத்தில் பக்தர்கள் உண்ணா நோன்பிருந்து பக்தி சிரத்தையுடன் முருகனை நினைந்துருகி வழிபட்டு தியானத்திலும் பஜனை செய்வதிலும் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் ஓதுவதிலும் கந்த புராணம் பயன் கேட்பதிலும் தம்மை ஈடுபடுத்தி முருகனருள் வேண்டி நிற்பார்கள். அத்துடன் விரத முடிவான தினமான சஷ்டி தினம் சூரன்போரில்
முருகன் வீசும் வேல் குறி தவறாது சூரனின் சகோதரர்களான யானை முகம் கொண்ட தாரகன், சிங்க முகம் கொண்ட சிங்கன், களத்தில் விழுந்த தலைகள் சாய்வதும், பல மாயைகள் செய்து போர் புரிந்து கடைசியாக நடுக்கடலில் மாமரமாய் நின்ற சூரன் பதுமனை சங்காரம், சங்கரன் மகன் சட்டியில் மா வரப்பதை, சங்கரன் புதல்வராகிய முருகப்பெருமான் சஷ்டி திதியிலே மாமரமாக தோன்றிய சூரனை இரண்டாக பிளந்து சாங்காரம் செய்யும் காட்சியைக் கண்டு செய்வதையும் தரிசித்து தம் வினை போக்க பக்தர்கள் காதலாகி கசிந்துருகி நிற்கும் காட்சியும் கண்கொள்ளா காட்சிகளாகும். கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும், கன்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும், மாயா மலத்தின் வடிவமாகிய தாரகனையும், ஆணவம் கன்மம் மாயை என்ற அசுர சக்திகளையெல்லாம் அழித்து நீங்காத சக்தியை கலியுக வரதனா முருகப்பெருமான் நிலைநாட்டிய உன்னத நாளே கந்தசஷ்டியாகும். கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் தனித்து விழித்து பசித்து இருக்க வேண்டும். உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதமாகும். உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்தபெருமானின் பெருமை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழியமைப்பதே இந்த விரதத்தின் பெறுபேறாக அமைகின்றது. கந்தசஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போர்க்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமான் பேரருள் கிட்டும். சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோர்க்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகமாகும். சகல செல்வங்களையும் சுக போகங்களையும் தரவல்ல இந்த விரதம் புத்திர லாபத்துக்குரிய சிறப்பான விரதமாகும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கேற்ப கந்தசஷ்டியில் விரதமிருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் கரு உண்டாகும் என்பதும் கந்தசஷ்டி விரதத்தை முறையாக கைக்கொள்வதால் அகப்பை எனும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் பக்தி என்னும் பாதையால் எழுந்த அமைதியும் அமையும் என்பது மறைபொருள்களாகும். அறிவு வளர்ச்சிக்கு விஞ்ஞானம் உதவுவதைப் போன்று மன வளர்ச்சிக்கு சமயம் அடிகோலுகின்றது. இறைவன் ஒருவன், அவன் மக்களின் தந்தை என்றெல்லாம் போதிப்பதன் மூலம் அன்பு சகோதரத்துவம் போன்ற ஜீவ ஊற்றுக்களை அருளி மக்களின் வாழ்வு நலம் பெற சமயம் உதவுகின்றது. நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அடக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் யுகந்தோறும் இறைவன் அவதாரம் செய்தருளுகின்றான். தனு கரண புவன போகங்கள் அனைத்தையும் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் இறைவனது இடையறாத திருவிளையாடல்கள். இறைவனை உணர்ந்து அவனை சரணடைந்தால் அழிவில்லாத பேரின்பம் அடையலாம் என்பது சமயங்கள் காட்டும் பேருண்மை. இறைவனது திவ்ய அவதாரத்தையும் செயலையும் யாரொருவர் உள்ளபடி அறிகின்றார்களோ அவர்கள் மீண்டும் பிறவாமல் இறைவனே அடைந்து விடுகின்றார்கள் என்று கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியிருக்கின்றார். தெய்வ அவதாரங்களில் தீய சக்திகளை அடக்கி நல்லவர்களை காத்தார்கள் என்றால் இந்த செயல்கள் தீமைகளை நீக்கி நன்மைகளையே செய்து மக்கள் உய்ய வேண்டுமென்று போதிப்பதற்கே நிகழ்ந்தன என உணர்ந்து பக்தியுடன் வாழ்ந்து இகபர நலன்களை அடைய முயல வேண்டும். இத்தகைய அவதார ரகசியத்தை விளக்கி மக்கள் உய்வதற்கு உகந்த பெருவழிகளை விளக்கி காட்டுவதே ஆறுமுக பெருமானின் அவதாரம். வசிட்டமா முனிவர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சஷ்டி விரத மகிமையையும் வரலாற்றையும் விதிமுறைகளையும் உபதேசித்த பெருமையுடையது. அரசர்கள், தேவர்கள், முனிவர்கள் பலரும் இந்த விரதம் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை பெற்றதோடு இம்ம இன்பம் மர்ம இன்பம் ஆகியவற்றை பெற்றனர். இந்த விரதம் தொடர்பான புராணக் கதையை பார்ப்போம். பிரம்மாவிற்கு தக்கன் காசிபன் என்னும் இரு புதல்வர்கள் இருந்தார்கள். இவர்கள் தக்கன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்த போதிலும் இறுதியில் சிவனால் தோற்றுவிக்கப்பெற்ற வீரபத்திர கடவுளால் கொல்லப்பட்டார். காசிபனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடம் இருந்து மேலான சக்தியை பெற்றான். ஒரு நாள் அசுரர்களின் குருவாகிய சுக்கிரனால் நவக்கிரகங்களுள் வெள்ளியாக கணிக்கப்படுபவர் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமை எல்லாவற்றையும் இழந்தான். இதனைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுரப் பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகத்துடன் கூடிய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகத்துடன் கூடிய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டின் உருவத்தில் இருவரும் இணைந்து ஆட்டு தலையுடன் கூடிய அசமுகி என்னும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த நால்வரும் ஆணவ மிகுதியால் அகங்கார மமகாரம் செருக்கு கொண்டு காணப்பட்டனர். இவர்களுள் சூரபதுமன் சிவனை நோக்கி கடந்தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 108 அண்டம் அரசாளும் பரத்தையும் இந்திரஜாலம் என்னும் தேரையும் சிவன் சக்தி அன்றி வேறொரு சக்தியாலும் அழிக்க முடியாது என்னும் வரத்தையும் பெற்றிருந்தான். இந்த வரத்தினை பெற்ற சூரன் முதலானோர் தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களையும் சிறையிலிட்டு சொல்லுனா துன்பங்களை கொடுத்து அதர்ம வழியில் ஆட்சி செய்தார்கள். அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர். இறைவனும் அவர்கள் மேல் திருவுளம் கொண்டு அவர்களை அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றும் நோக்குடன் தனது நெற்றிக் கண்களை திறக்க சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் ஆகிய 5 முகங்கள் உண்டு. இவை தவிர ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோமுகம் மனம் என்ற 6வது முகமும் உண்டு. அவைகளிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயுபகவான் ஏந்திச் சென்று வண்ண மீனினம் துள்ளி விளையாடும் தன்மலர் நிரம்பிய சரவணப் பொய்கையில் தாமரை மலர்களின் மீது சேர்க்கப் பெற்றன. அந்த தீப்பொறிகள் 6 உலகின் பொன்னெல்லாம் உருக்கி வார்த்ததென 6 குழந்தைகள் தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் சீராட்டி பாலூட்டி வளர்த்து வரும் வேளை அகிலலோக நாயகி பார்வதி தன் மைந்தர்களை அன்புடன் கட்டி அணைத்திட அவை யாவும் ஒரு திருமேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 12 திருக்கரங்களுமுடைய ஒரு திருமுருகனாக தோன்றினன் உலகம் உய்ய. 6 முகங்களும் 12 திருக்கரங்களுமுடைய திருவுருவை பெற்றமையால் 6முக சுவாமி என பெயர் பெற்றார். இந்த 6 திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் என்னும் 6 குணங்களையும் குறிக்கின்றன. பிரணவ சொரூபியான முருகப்பெருமானிடம் காக்கும் கடவுளான முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் தெய்வமான கமலோத்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடக்கம். 6முகன் சிவாக்கினியில் தோன்றியவன். அதனால் 6முக சிவம் சிவமே 6முகம் எனப்படுகின்றது. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மாதியரை அழிக்க போர் புரிந்து திருவிளையாடலையே நாம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடுகின்றோம். சூரபத்மனின் ஒரு பாதி நான் என்கின்ற அகங்காரம், மற்றொரு பாதி எனது என்கிற மமகாரம். 12 கைகளும் 6 திருமுகமும் கூடிய அழகின் அழகாய் தேவசேனாதிபதியாய் தேவரும் முனிவரும் வாழ்த்த சர்வ சத்தியாம் பார்வதி தந்த தனிப்பெரும் ஞான வேலை சக்தியாக கொண்டு சூரபன்மனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டுச் சென்றார். அவர்களுடன் முருகப்பெருமான் மேற்கொண்ட போர் ஐப்பசி திங்கள் வளர்ப்புறையில் 10 நாட்கள் நடைபெற்றது. முதல் 4 நாட்களில் சூரபத்மனைச் சேர்ந்த வீரர்களை அழித்து அவனது பலத்தை துவம்சம் செய்தார். தாரகனையும் அவனுக்கு துணை நின்ற கிரளஞ்சத்தையும் பிளந்து சிங்கமுகனை அழித்து பின் சூரனின் சேனை அழித்த போதும் சூரபத்மனின் ஆணவம் அழிய இல்லை. அதனால் முருகன் தன் திருப்பெரு வடிவம் அதாவது விஸ்வரூபம் காட்டி எல்லாம் வல்ல பரம்பொருள் தாமையேன பரமேஸ்வர வடிவம் காட்டி சிவனும் அவன் மகனும் மணியும் ஒலியும் போல ஒருவரே என்று உணர்த்தியும் தன் தன்மை மாறாது மாயைகள் பல புரிந்து போர் செய்யலானான். கடைசியாக நடுக்கடலில் மாமனமாய் நின்ற சூரபத்மனை முருகன் தன் வேலாயுதத்தால் இருகூறாக்கினார். ஆணவம் அழியப் பெற்ற சூரன் தம் தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து ஏற்றும் கொள்ளும்படி மன்றாடி வேண்டி நிற்க அவை இரண்டையும் முருகன் தன் அருளால் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியிலும் தன்னுடன் பிணைத்துக் கொண்டார். ஞானசக்தியான வேலின் தாக்கத்தால் ஆணவமலம் வலியிழந்து ஆன்ம பரம்பொருளின் திருவடி அடைந்ததெனும் மறைபொருளை உணர்த்த அனுஷ்டிக்கப்படும் விரதமே கந்த சஷ்டி விரதம். இந்த அருட்பெருன் கருணைச் செயலை வியந்து இப்போர் நிகழ்ந்த காலமாகிய ஐப்பசி மாத வளர்ப்புறை முதலாறு நாட்களையும் விரத நாட்களாக கொண்டு முனிவரும் தேவரும் நோற்று வந்தனர். இதுவே ஸ்கந்த சஷ்டி என்ற நாமத்தோடு நாம் அனுஷ்டிக்கும் விரதமாகும். அடியார்களே, சிறப்பு நிகழ்ச்சி கந்த சஷ்டி விரதம் கேட்டீர்கள்.
சரவணபவாய நமஹ. ஓ
நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.